భజ గోవిందం భజ గోవిందం గోవిందం భజ మూఢమతే సంప్రాప్తే సన్నిహితే కాలే నహి నహి రక్షతి డుక్రింకరణే మూఢజహీ ధనాగమతృష్ణాం కురు సద్బుద్ధిం మనసి విదృష్ణాం ఎల్లభసే నిజ కర్మోపాత్తం విత్తం తేన వినోదయ చిత్తం. மோகமுத்கரம் எனக்கூடியதான பிரகரணம், ஆச்சாரியால் எழுதின பல பிரகரணங்களில் இது ஒன்று. இது பஜகோவிந்தம்ங்கிற பேர்லேயே பிரசித்தியாள். நியாயமாக அதனுடைய பேர் என்ன? மோகமுத்கரம்னு பேர். முத்கரம்னு உலக்க, மோகம் மனுஷாளுக்கு இருக்கக்கூடியதான மோகத்தை அழிக்கக்கூடியதான உலக்கேன்னு அர்த்தம். இந்த கிரந்தமானது எப்படி எழுதப்பட்டது, இதனுடைய சந்தர்ப்பம் என்ன, ஏன் எழுதினார், இதை ஏன் சொன்னார் அப்படிங்கிறத செவ்வாய்க்கிழமைக்கு பார்த்தோம். காசி க்ஷேத்திரத்தில் இவர் இருக்கும் பொழுது, ஆச்சாரியால் இருக்கும் பொழுது, விசேஷமாக ஒரு ரொம்ப வயசான வியக்தியானவர் வியாக்கரண சூத்திரங்களை நுற்று பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அப்போ சமயமாயெடுத்து சீக்கிரமாக நீங்கள் ஆன்மாவை அறிவதற்காக முயலணும், இப்படி வியாக்கரணத்திலையும் மற்ற சாஸ்திரங்களையும் ஈடுபட்டிருந்தால் போகாது, அது சரியில்லை அப்படின்ட்டு அந்த மோகத்தை, அந்த சாஸ்திரத்தில் மோகத்தை, விஷயத்தில் இருக்கக்கூடியதான மோகத்தை போக்கடிக்கணும் என்பதற்காக எழுதியதான கிரந்தம். இதில் இந்த கிரந்தம் எப்படின்னா, ஒரு மூலையில் உட்கார்ந்து நம்ம யோஜனை பண்ணி எழுதினதில்லை, தானாக இதயத்திலேருந்து வந்ததான. அதனால் இந்த கிரந்தத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. ஏன்னா அப்பத்துக்கு அப்போ தானாக இதயத்திலேருந்து வந்ததான எண்ணம். அதில் முக்கியமாக என்ன சொல்கிறார், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ருஞ்சுகரணி. இது முதல் இதில் கொஞ்சம் அந்த அபிப்பிராயத்தை பார்க்கணும். பகவானை கோவிந்தனை பஜனம் பண்ணுன்னு சொல்கிறதுனால மட்டும் இல்லை, ஏன் அப்படி சொன்னார் அது கொஞ்சம் பார்க்கணும். கடைசியில் நகி நகி ரக்ஷதி டுக்ருஞ்சுகரணேன்னார். எப்பொழுது? சம்பிராப்தே சந்நிஹிதே காலே, காலமானது கிட்ட வந்த பிறகு அப்பொழுது இவைகள்லாம் நினச்ச பிரயோஜனம் இல்லை. ஒரு மனுஷன் எந்த செயல் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு தகுந்ததான ஒரு காலம் இருக்கு, அந்த காலத்தில் அது பண்ணணும். இது அப்போ தான் அது அதிகமான பலத்தை கொடுக்கும். இப்போ பாருங்கோ, மானிட பிறவின்னு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். பல பிறவிகள் இருக்கு. மனுஷனை தவிர மற்ற பிறவைகள்லாம் நீங்கள் எடுத்துட்டேலையானால் அந்த பிறவிகளை நீங்கள் என்னத்தை சம்பாதிக்க முடியும்னு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். மனுஷனை தவிர யானையாகவும் குதிரையாகவும் நாயாகவும் மற்ற பிராணிகளாகவும் பிறந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? சாப்பிட்றது தூங்கிறது தவிர ஒரு ஒன்றும் கட்டுறதில்லை அவைகளுக்கு. அவளுடைய அறிவு அவளைத்தான். மனுஷாளுக்கு மேலே இருக்கிறவா கந்தர்வாள் யட்சாள் கிண்ணறாள் கிம்புருஷாள் அப்படி இருக்கா, தேவர்கள் இருக்கா, அவளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா அவளால் முடிஞ்சால் நினச்சா பண்ண முடியும், ஆனால் நினப்பு வரதே கஷ்டம். லோகத்தில் இந்த லோகத்திலேயே ரொம்ப பேர் அவளுடைய பொழுதை எப்படி போக்குறா அப்படின்னு யோசனை பண்ணினா, டிவி பார்க்கறதுலேயும் செல்ஃபோனில் தானே பொழுது போகிறது. நான் யோஜனை படிப்பார். சாதாரணமாக யாராக இருந்தாலும் கையில் அதை வச்சுட்டு ஏதோ நோண்டிகிட்டே இருக்கான், பார்த்தத்தானே இருக்க, அதை தவிர அவர் ஒன்றும் இல்லையே. ஆனால் மணிக்கணக்காக வேறு இன்னொருத்தரோட பேசாமல் அதுலேயே நிமக்னனாக இருக்கானோ இல்லையோ. இதே மாதிரி தான் தேவலோகத்துலேயும். அந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான போகங்கள் இருக்கு பார்த்தேல, அந்த போகங்களானது இவளை கவர்றது. அதனால் அவளை அந்த போகத்தை அனுபவிக்க தவிர வேற ஒன்றும் இல்லை. நவராத்திரி 10 நாள் ஆச்சு, இந்த பத்து நாள்லேயும் நம்ம அம்பாள் பூஜை பண்ணினோம்னு பேரே தவிர பண்ணினோம் இல்லைன்னு இல்லை. ஆனால் இன்னைக்கு என்ன சுண்டல், நாளைக்கு என்ன சுண்டல், இந்த கவலை எவ்வளோ நேரம் கொலு வச்சுட்டு ஒரு வெள்ளிக்கிழமை தவிர மீது எல்லா நாளும் கவலை தான். ஏன்னா வெள்ளிக்கிழமை புட்டு ஸ்பெஷல், அன்னைக்கு அன்னைக்கு தான் பண்ணி ஆகணும். மீதி எல்லாம் எல்லா கிழமையும் இந்த சுண்டல் பண்ணலாமா அது பண்ணலாமா, அவாத்தில் அது பண்ணினாலா இதாத்தில் அது, இதே கவலை தானே. அதே போல் வரிசையாக விட்டாமல் இப்போ தீபாவளி வர்றதோ இல்லையோ, எந்த ஸ்வீட் பண்ணணும், எந்த பட்சணம் பண்ணணும், பண்ணாத போனாலும் எங்கே வாங்கணும், இந்த கவலையெல்லாம் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு பண்டிகைன்னு சொன்னாலோ ஒரு அக்கேஷன்னு சொன்னாலோ நமக்கு எது முக்கியமோ அதை விட்டு மற்ற விஷயங்களில் நம்மளுடைய மனசு போகிறதுங்கிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை. இவ்வளோ படித்து அறிஞ்சுண்டு புத்திசாலியாக இருக்கிறவாள் இவாளுக்கே எப்படி இருக்குமேயானால் பிறந்தண்டிலேருந்து தேவலோகத்தில் எக்கச்சக்கமாக எங்கே பார்த்தாலும் போகங்கள் தான், எந்த இடத்துல பார்த்தாலும் போகங்கள் தான். அவளுக்கு இது போல் இது பண்ணணும் அது பண்ணணும் இதை கேட்கணும் எனக்குடையதான இடமே கிடையாது. அந்தந்த மப்ரவிஷந்தியே அவித்யா உபாசதே. கர்மாக்களை பண்ணி தேவலோகத்துக்கு போகிறவாளுக்கு அவள் அங்கே வந்து கேட்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. யாரும் சொல்கிறவாளும் இல்லை, சொன்னாலும் கேட்குறவாளும் இல்லை. சரவணாயாபி பகுபெரு யோன லப்யா சுருண்வந்தோபி பகவோ யோன வித்யுஹு. கேட்கறதுக்கும் ஆட்கள் இல்லை, சொல்கிறதுக்கும் ஆட்கள் இல்லை ஸ்வர்காதி லோகங்களில், எப்படி முன்னுக்கு வர முடியும், வர. ஆகையால் அங்கெல்லாம் போக பிரசக்தாளாகவே இருந்துட்டுருக்க. இந்த மனுஷிய லோகம் எப்படி இருக்குது அப்படின்னா, உபாபியாமேவ மனுஷிய லோகம். மனுஷனுக்கு கவலையும் இருக்குது, துன்பமும் இருக்குது, சுகமும் இருக்கு. அவன் என்ன பண்ணுறான், இந்த துன்பத்தை கண்டு வெறுக்கிறான், சுகம் வரணும்னு எதிர்பார்க்கிறான், சுகத்துக்காக முயற்சி பண்ணுறதுக்காக அவனு நினைக்கிறான். ஸோ இது வேதாந்தங்கள்லாம் கேட்டுட்டு இந்த ஜென்மாவை க்ஷேமமாக முடித்து கொள்வதற்கு இதுதான் சந்தர்ப்பம். ஏன்னா ஸ்வர்காதி லோகத்தில் போனிலையானால் அங்கே அவள் பார்க்கறதே இல்லை, இதை பற்றி நினைக்கிறதே இல்லை, சுகமே சௌக்கியம் அங்கேயே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாளே தவிர வேறு ஒன்றும் நினைப்பே வராது. கீழ்லோகங்களை மனுஷனை விட கீழ் ஜாதிகளுக்கு போனீங்களேயானால் அவைகளுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ 6-5 அறிவும் நமக்கு கொடுத்து, மனசையும் கொடுத்து, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கக்கூடியதான விஷயங்களை எல்லாம் கொடுத்ததான பிறவி மானிட பிறவி. ஆகையால் இப்படிப்பட்டதான பிறவி கிடைக்கிறது ரொம்ப கட்டம். துர்லபம் திரயமை வைத்தது தெய்வானுக்கிரகே துக்கம். தெய்வானுக்கிரகேதுக்கம். பல பிறவிகளில் இவனுக்கு ஏற்பட்டதான புண்ணியத்தினால ஏற்பட்ட பகவத் அனுகிரகத்தினால தான் இவனுக்கு கிடைக்கும். மனுஷ்யத்வம் முமுட்சுத்வம் மகா புருஷ சம்ஸ்ரய. மனுஷியனாக பிறக்கிறதுங்கிறதே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி மனுஷால பிறந்த பிறகு முமுட்சுத்வம் மோட்சம் வேணுங்கிற ஒரு ஆசை, இது வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சின்ன வயசில் ஒரு 20 வரைக்கும் நமக்கு டைரக்ஷனே தெரியாது, ஏதோ விளையாட்டு புத்தி படிக்கிறது அப்படியே இருந்துட்டோம். குழந்தைகள்லாம் எப்படி இருக்கா, அவளோடு போகிறது பேசுறது அவ்வளோதான். அதற்கு பிறகு யவனம் வந்ததேயானால் உலகத்தில் எப்படி நடந்துக்கிறாளோ அப்படியே போகணும், உலகத்தை அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அதுக்காக நிறைய காசு வாங்கணும், காசு சம்பாதிக்கணும், இதுலேயே இருந்துட்டோம். அப்பெல்லாம் துன்பம் வந்த போது, துன்பம் இல்லாத நிலை கிடையாது, சின்ன குழந்தையிலேருந்து துன்பம் இருக்குது, ஆனால் அந்த துன்பத்தை நம்ம பெரிசாக்கலை, எல்லாம் போயிடும். ஏன்னா உடம்பில் சக்தி இருக்கு. உடம்பில் சக்தி இருக்கும் பொழுது துன்பம் வந்தாலும் எல்லாம் குறைஞ்சிடும், நாளைக்கு சௌக்கியமாயிடும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே எந்த துன்பம் வந்தாலும் அதை தாங்கக்கூடியதான சக்தி இருந்தது ஒரு 40 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. அந்த 40 ஆன பிறகு அடாடா என்ன இப்படி ஆயிடுது அப்படின்னு நினச்சிடுது. பரலோகத்துக்கு வழி ஏதாவது இருக்கான யோஜனை அப்போ தான் வருது. கோயிலுக்கு போகிறோம், அதுக்கு முன்னால் கோயிலுக்கு போனாலும் ஏதோ 4 போகிறா நம்ம போயிட்டுருங்க, அது ஒரு ஃபேஷனாகவோ இல்லை அது ஒரு சாதாரணமான வழியாக இருந்ததே தவிர அதனுடைய தத்துவம் தெரியலை. ஒரு 40-45 ஆன பிறகு அப்போ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜாஸ்தியாக இருக்கும். குழந்தைகள் வளர்ந்தாச்சு, பெண் குழந்தைகள் வளர்ந்தாச்சு, அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வீடு வாங்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எல்லா விவகாரங்களும் அந்த சந்தர்ப்பத்தில் தான் வருது. அப்போ தான் டென்ஷன் ஜாஸ்தியாகிறது, உடம்பும் குறையிறது, சக்தி குறையிறது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் மனுஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு நல்ல வழியில் போகணும், பகவானை தியானம் பண்ணுங்கிற ஐடியா வருது. அது யோஜனையிலேயே இன்னொரு 20 வருஷம் போயிடுது. ஒரு 60-65 வயசு ஆன பிறகு சாதாரணமாக மனுஷாளுக்கு அப்போ தான் இதில் தீவிரத்தை ஏற்படலாம். அப்போ என்ன பண்ணுறோம், இட்ஸ் டூ லேட் சாருங்கிறோம். நிஜமாகவே டூ லேட்டு தான். எப்போ இருக்கணும், 30 வயசில் வந்துருக்கு, அதுதான் சரியான சமயம். அப்போ முடியலை. அதுக்கப்புறம் இந்த தீவிரமான ஒரு எப்படியாவது இதை சாதிச்சு ஆகணும் எனக்கூடியதான எண்ணத்தோடு இருக்கிறவ, அவள் பகவானை தியானம் பண்ணிகிட்டே இருந்தள்னா அவளுக்கு இன்னொரு வரம் கிடைக்கிறது. என்ன வரம் தெரியுமோன்னா, மகாபுருஷ சம்ஸ்ரயா, மகான்களுடைய சம்பந்தம். சர்வதா சர்வகாலமாக பகவானையே தியானம் பண்ணிகிட்டே இருந்துட்டு பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றதான மகான்கள் அவளுடைய சம்யோகமானது ஏற்படுகிறது, அவளோட சேர்க்க ஏற்படும். அவள் எங்கே இருக்கா சார்? இவர் தான் மகாபுருஷன்னு நெத்தியில் ஒட்டி இருக்காது, நமக்கும் தெரியாது. கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் தெரியும், இவ்வளோ வாசிச்சிருக்காரா, இவ்வளோ நல்ல ஆச்சாரத்தோடு இருக்காரா, இப்படி நல்ல மனுஷனாக இருக்காரான்னு கொஞ்ச நாள் ஆனப்புறம் தான் தெரியும். இப்படிப்பட்டதான மகாபுருஷால் ரொம்ப ரேர். ஸோ மனுஷனுக்கு கிடைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மானிட பிறவி ஒன்று, முமுட்சுத்துவம் மோட்சம் வேணும் எனக்கூடியதான ஆசை ஒன்று, அதுக்கப்புறம் சத்சங்கம்ங்கிறது ஒன்று. இதில் இந்த மூணும் கிடைச்ச பிறகு அதை கோட்டை விட்டுனா ரொம்ப கஷ்டம். மானிட பிறவி கிடைச்சிருக்குன்னு விட்டாலே மறுபடியும் மானிட பிறவி எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ப்ராபபிலிட்டி என்னடான்னார், 84 லேக்ஸ், 86 லட்சங்கள் பிறவைகளில் ஒன்றே ஒன்று மனுஷ பிறவி. மறுவி எப்படி வரும்னு சொல்ல முடியும், தெரியாது. கரெக்டாக 84 லட்சம் ஜென்மம் ஆனப்புறம் வருமானார், அதுவும் சொல்ல முடியாது. என்னது, முன்னாலேயும் வரலாம் பின்னாலேயும் வரலாம், ஒன்றும் சொல்ல முடியாது. இவ்வளவு அரிதான ஒரு மனுஷ்ய பிறவையை கிடச்சுண்டு அதுலேயும் முமுட்சுத்துவமும் வந்து மகான்களுடைய சம்பந்தமும் நமக்கு கிடச்சிருக்குமேயானால், நமக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை சொல்லக்கூடியதான ஆச்சாரியால் நான் சதாச்சாரத்தோடு இருக்கிறவ கிடைச்சாள்னா அப்போ கோட்டை விட்டேன்னா, மகதீவினி, அது எவ்வளோ லாஸ்ன்னு சொல்ல முடியாது. அதோட இல்லை, உங்களை கடத்தேத்திக்கிறது உங்கள் கையிலேயே தான் இருக்கே தவிர இன்னொருத்தரோட இல்லை. உத்தரே ஆத்மன ஆத்மானம் மக்னம் சம்சார வாரிதவ், இந்த சம்சாரம் எனக்குடையதான சமுத்திரத்தில் மூழ்கியாச்சு சுவாமி. இதை விட்டுண்டு உங்களால் வெளியில் வர முடிகிறதா? குழந்தைகளுக்கெல்லாம் இங்கே நதிக்கோ அல்லது குளத்துக்கோ அழைச்சின்னு போனீங்கன்னா ஜலத்துலேயோ இருப்பான், வாடா வாடான்னு கூப்பிட்டா வரமாட்டான். பீச்சுக்கு அழைச்சின்னு போங்க குழந்தைகளை, எவ்வளோ அலை அந்த அலை வரட்டும் அந்த அலை வரட்டும் அரை மணி நேரம் காப்பாற்றுவானே, வாங்கோ மேலே வரலான்னு தோன்றதோ? அது கரையில் இருக்கிறவனுக்கே இந்த கத்தின்னா நம்ம மூழ்கே போயிட்டோமே, தப்பிச்சுண்டு வர முடியலையே. உங்களால் தனியாக ஒரு விஷயத்த வர முடியும்னு முடியறதா பாருங்கள். நாளைக்கு காசிக்கு போவோம் வாங்குவோன்னு கூப்பிட்டா எத்தனை பேர் ரெடியாக வர்றதுக்கு? வீட்டில் சொல்லிட்டு வரேன் சார், கதவு பூட்டின்ட்டு வரேன் சார், லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வரேன் சார், சிலிண்டருக்கு சொல்லிட்டு வரேன் சார், எத்தனை சொல்கிறோம், போஸ்ட் ஆஃபீஸுக்கு சொல்லிட்டு வரேன் சார், இத்தனை சொல்லிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் ஒரு 10 நாள் போயிட்டு வரேன்னு சொன்னாலே உங்களால் விட்டு வர முடியறதா? ஏன் சம்சாரத்துக்குள்ளே மாட்டின்னு இருக்கோம். கிளாஸுக்கு வந்தீங்கன்னா 8 மணின்னா 8:30 மணிக்குள்ளே அதுக்கு போகணும், போகலைன்னா வீட்டில் இருக்கிறவாளுக்கு ஒரே கவலை, என்னாச்சோ என்னமோ, இந்த மனுஷனுக்கு வயசாச்சே, ராத்திரி போக வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரே, என்னத்தான் அங்கே இருக்கோ, என்ன சொன்னால் என்ன மோட்சம் வருதோ அப்படின்னு அவளுடைய கவலை. போய் தான் ஆகணுமான்னார், இருந்து தான் ஆகணுமாங்கிறார் இவர். ஏதோ போகிறார், நடந்துட்டு இருக்கு. அப்போ எந்த விஷயத்துலையும் நமக்கு ஒரு சுதந்திரமும் இல்லை, இண்டிபெண்டன்ஸும் நல்லா யோஜனை பண்ணினா இல்லை, இதை விட்டுண்டு தனியாக போவோங்கிற அபிப்பிராயம் நம்மளால் வரது கிடையாது. அப்படி சம்சாரத்தில் மூழ்கி இருக்கக்கூடியதான நமக்கு யோகாரூடத்வமா சாத்திய சம்யக் தர்சன நிட்டையா, ஏதோ ஒரு காலத்தில் எல்லாத்தையும் விட்டு ஒரு நாளைக்கு தானாக போகிறதில்ல, நம்மளே தனியாக விட்டு இருக்க கற்றுக்கணும். ஒரு நாளைக்கு போக தான் போகிறோம், காசு எடுத்துன்னு போக போகிறதில்ல, வஸ்திரங்கள்லாம் எடுத்துன்னு போக போகிறதில்ல. தீபாவளிக்கு புது ஷர்ட்டு வாங்குங்க, நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் இதை எடுத்துட்டு பரலோகத்துக்கு நிச்சயமாக போக மாட்டேன். ஏன் அது அப்படித்தான், லோகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், புதுசாக நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. இருந்தாலும் நம்ம இப்பவே தனியாக எல்லாத்தையும் தனிச்சு நிற்க நம்ம பழகணும். யோகாரூடத்வமா சாத்திய சம்யக் தர்சன நிட்டையா, அதோட இல்லை. ஆச்சாரியர்கள் இதை ஏன் அப்படி விதா நிச்சயமா சொல்றார் அப்படின்னு சொன்னா, நமக்கு பத்து பேர் ஹெல்ப் பண்றவா இருந்தாலேயானால் அவள்கிட்ட ஹெல்ப்னால நம்ம முகன்னு வரலாம். சில விவகாரங்கள்ல நாலு பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணலாம், எல்லா விஷயத்திலையும் பண்ண முடியாது. நம்ம விவகாரம் நம்மத்தான் பார்த்துக்கணுமே தவிர இன்னொருத்தரால் ஒன்றும் பண்ண முடியாது. ருணமோ சனகர்த்தாரா பிது சந்தி சுகாதய சுதாதயா, நீங்கள் கடன் பட்டுவிட்டீர் சார், கடனை அடைக்கணும், உங்களால் முடியல, பையன் என்ன பண்ணலாம், அப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் அடைக்கிறேன் சொல்லலாம். நீங்கள் கடன் வாங்கிட்டேன்னா அதை போக்கலாம். அதே மாதிரியே பந்தமோ சுனகர்த்தா தூ ஸ்வஸ்மாதன்யன்ன கஷ்டனா, இந்த பந்தத்தை போக்கடிக்கணும், சம்சாரத்திலேருந்து நம்ம தப்பிச்சுண்டு வரணும்னா எவருக்கு வாரே யமுனா தீரு, வேற வழியில் இந்த பந்தத்திலேருந்து நீங்கள் தப்பிச்சுண்டு வரணும்னு சொன்னீங்களே, ஏன்னா இந்த சம்சார கவலையிலேருந்து நீங்கள் போகணுமே, ஆனால் அப்போ என்ன பண்ணணும்னு அவாவா முயற்சி பண்ணணுமே தவிர வேற ஒன்றும் விவகாரம் இல்லை. என்ன பண்ணுறது, தலையில் மூட்டை வச்சுட்டு சுமந்துன்றிருக்கள் சார், சுமந்துன்ற ரொம்ப கவலைப்பட்டிருக்கள், முதுகெல்லாம் வலிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னார். உங்கள் பையனோ அல்லது உங்கள் ஃப்ரெண்டோ பார்த்தான், அப்போ அதை கொஞ்சம் பாதி என கூட நான் சுமந்துக்கிறேன், இது பண்ணலாமோ இல்லையா, பண்ணுறா, பசங்கள்லாம் எல்லாம் பண்ணுறா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா, எது முடியுமோ அதான். ஆனால் பசியாக இருக்க, ரொம்ப பசியாக இருக்குன்னு அப்போ உனக்கு பதிலாக நான் சாப்பிட்றேன்னு சொன்ன பிரயோஜனம் உண்டா, என்ன சார் அந்த கவலை இருக்க பார்த்தேளா. வெளியில் இருக்கக்கூடியதான கவலை இருக்குமையானால் அதை மற்றவர்கள் அதை பங்கேற்று கொள்ளலாம். தனக்குள்ள இருக்கக்கூடியதான கவலை இருக்க பார்த்தேளா, இது பசி, தாகம், மனசுல துன்பம், இவைகள்லாம் இன்னொருத்தரால் போக முடியாது. பசி வந்ததேனால் இன்னொருத்தரால் போக முடியாது, நான் சாப்பிட்டா இன்னொருத்த உங்களுக்கு பசி போகாது. அப்போ என்ன, அது போல் துன்பங்கள்லாம் போக்கணும், நமக்கு அந்த துன்பம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. எது மனசில் கவலை, மனசில் கொந்தளிப்பு, எது நடந்தாலும் அது எனக்கு சம்பந்தம் இல்லை, ஏதோ பிராரப்த கர்மாவில் வந்திருக்கு அனுபவிச்சு போவோம் அப்படிங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு இல்லையோண்ணா. ஆனால் வாழ்க்கையில் என்ன நினச்சிட்டு இருக்கா தெரியுமோ, நான் அதை சாதிச்சுட்டேன், இதை சாதிச்சுட்டேன், அதை பண்ணுவேன், இது பண்ணுவேன், எனக்கு துன்பம் ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்கிறா, இவைகள்லாம் நிஜமாக உங்களை ஒன்றும் கிட்ட வராது. துன்பம் பாட்டுக்கு துன்பம் வரும், இதை பண்ணினதுக்கு இது உண்டு. வாக்வைகரி சப்தஜரி சாஸ்திர வியாக்கியான கௌசலம் வைதுஷ்யம் விதுஷாம் தத்வத் புக்தயே நது முக்தயே. வாக்வைகரி ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேசினான்னா 10,000 பேர் இருந்தால் அவள் எல்லோருக்கும் இனிமையாக புரியும்படி அழகாக பேசுவார், அடுக்கடுக்காக பேசுவார். வீட்டுக்கு போனால் கவலை உண்ட வேண்டுது, இது இவ்வளவு பேசினா 10,000 பேர் கை தட்டினா சார் என்ன பிரயோஜனம், வீட்டுக்கு வந்தா துன்பம் இருக்கு, அதை என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. வாக்வை கரே சப்த ஜரி சாஸ்திர வியாக்கியான கௌசலம், சயின்டிஸ்டா இருக்காரு, புதுசா புதுசான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாரு, அதை எடுத்து எடுத்து சொல்றாரு 10 பேருக்கு. எல்லாரும் என்ன புத்தி சார், எப்படி அனலைஸ் பண்ணுறா, ரொம்ப நன்னா சொல்ற, ஆனா விவகாரம் என்னன்னு. இவைகள்லாம் இங்கே உபயோகப்படுமே தவிர முக்திக்கு உபயோகப்படாது. வயசாச்சே தலைவலி கால்வலின்னு இதுக்கு இந்த வியாக்கியானம் ஏதாவது சரியாக வருமா, நீங்கள் சயின்ஸ் வாசிச்சது ஏதாவது, அதுக்காக மருந்து தான் நீங்கள் தான் வாங்கிக்கணும். உங்களுக்கு வியாதி வந்தால் மருந்து யார் வாங்கிக்கணும், நீங்கள் தான் சாப்பிடணும். உங்கள் பையனோ ஆத்துக்காரோ வேறு யாரோ சாப்பிட்டா உங்களுக்கு மருந்து குறையுமா, வியாதி குறையுமா? அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடியதான அஞ்ஞானம் எனக்கூடியதான வியாதி, உங்களுக்கு இருக்கக்கூடியதான துன்பம் எனக்கூடியதான இந்த மனசுல ஏற்பட்டதான வியாதி, அவனவன் அவன் அதுக்கு மருந்து சாப்பிட்டா தான் போகும். ஆகையால் சொல்றார் பஜ கோவிந்தம், அப்பா இது நீ தான் பண்ணிக்கணும், வேற யாராலையும் பண்ண முடியாது. உனக்கு கொடுத்த 100 வயசுலயே 90 வயசு ஆயிடுதப்பா, அதை கோட்டை விட்டியோ மறுபடியும் சேர்க்க முடியாது, மறுபடியும் அடைய முடியாது. ஆகையால் என்ன பண்ணணும், சுலபமான வழி பக்தி, பஜ கோவிந்தம். கோவிந்தம்னு சொன்னால் ஞானம்னு அர்த்தம். கோபிஹி வேதங்கள்னால் விந்ததே அறியப்படுகிறது. வேதங்கள்னால் அறியப்படக்கூடியது பிரம்ம ஜானம் தான். வேதங்கள் கர்மாக்களை சொல்கிறது, உபாதனங்களை சொல்கிறது இருக்குது. எதுக்கு? அந்த கர்மா ஞானத்தை அடைவதற்காக வழியாக சொல். இங்கிருந்து பாரிஸ் கார்னருக்கு போகணும்னு சொன்னால் என்ன சொல்லும்? 21 பஸ்ஸு ஏறி போங்கோ, அவ்வளோதான் சொல்லும். அப்போ 21 பஸ்ஸு ஏறுறதுங்கிறது அது ஞானம் இல்லை, அது பாரிஸ் இல்லை. ஆனால் விவகாரம் என்னன்னா அங்கே போகிறதுக்கு இது ஒரு சாதனம். இல்லை ஏறி உட்காந்துடையானால் அதை பிடிச்சி அதில் ஏறி உட்காந்துடலாம் போயிடலாம், அவ்வளோதானே சொல்ல முடியும். அதே மாதிரி தான் கர்மகாண்டத்தை கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணிடலாம். உங்களை கொடுத்ததான் நிச்சய கர்மா சந்தியாவந்தனம் தீப பூஜை அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறது இவைகள்லாம் பண்ணிகிட்டே இருந்தேளையானால் ஞானம் ஒரு நாளைக்கு வரும், நிச்சயமாக வரும், சந்தேகம் இல்லை. ஆகையால் பிரம்ம ஜானத்துக்கு வழியாக இருக்கு கர்மகாண்டமோ உபாசனா காண்டமோ. சுனிஷிதமாக இதை கவனிச்சுட்டே இருந்து இந்த பிரம்ம ஜானம் சொன்னதுமே டக்குன்னு பிடிச்சிக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடியது அந்த உபாசனை. ஆகையால் அதனால் என்ன சொல்கிறேன், பஜ கோவிந்தம், அந்த பிரம்மத்தை தியானம் பண்ணுங்கோ, அந்த பரமாத்மாவை பஜனம் பண்ணுங்கோ, நல்ல மார்க்கத்துக்கு வாங்கோ. இந்த சாஸ்திரங்கள்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லலை, இப்போ அது ரொம்ப கஷ்டம். 90 வயசு ஆன பிறகு இனிமேல் இங்கே சாஸ்திரங்கள் வாச்சும் எண்ணிக்கை அடையிறது. சாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா? நான் வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான தத்துவமசி போன்றதான மகா வாக்கியங்களை புரிந்து கொள்வதற்கு உபயோகப்படுறது எல்லா சாஸ்திரமும். நீங்கள் சொன்ன சாஸ்திரங்கள்லாம் இருக்க பார்த்தீங்களா, தர்க்கமோ வியாக்கரணமோ மீமாம்சையோ இவைகள்லாம் என்ன பண்ணுறது, அதில் சொல்லியிருக்கக்கூடியதான சாதனங்களை நம்ம பின்பற்றி வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான் தத்துவமசே ஐமாத்மா பிரம்மா பிரஜானம் பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடியதான மகா வாக்கியங்கள், ஜீவ பிரம்மைக்கிய போதகமான வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள் நம்ம புரிஞ்சுண்டு அதை அனுபவித்து சுவைத்து அனுபவிக்கிறதுக்கு உபயோகப்படுறோம். இந்த ஜென்மாவில் அதை அனுபவிச்சு ஆகணும். அதை அனுபவிக்கிறதுக்கு சாஸ்திரங்கள், இந்த மகா வாக்கியங்கள் தேவை. அந்த மகா வாக்கியங்களை நன்றாக புரிந்து கொள்வதற்கு சாஸ்திரம் தேவை. நீங்களும் அதை கோட்டை விட்டேள். இப்போ என்ன பண்ணணும்? பகவானை தியானம் பண்ணு. அந்த பகவான் அதை புரிந்து எடுத்து நமக்கு சொல்லக்கூடியதான ஒரு ஆசானை கொடுப்பார். அவர் சொன்னாரையானால் அந்த வாக்கியமானது காது வழியாக போய் அது தானாக பிடிக்கும். எப்படி புரியும் என்னான்னு சொல்ல முடியாது மனுஷனுக்கு. ஏன்னா சப்தத்துக்கு அந்த சொல்லுக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு. சாதாரணமாக ஒன்று சொன்னாலும் அது வந்து நமக்கு அந்த அர்த்தம் புரியக்கூடியதான கெப்பாசிட்டி, புரிய வைக்கக்கூடியதான சாமர்த்தியம் அந்த சப்தத்துக்கு உண்டு. அது தகுந்த சப்தத்தை தகுந்த சமயத்தில் சொல்லக்கூடியதான சப்தம் தகுந்ததான ஒரு பலத்தை கொடுக்கும். இந்த ஜென் ஃபிலாசபின்னு ஒன்று இருக்குது, புத்தாண்டிய விவகாரத்தில் ஜென் ஃபிலாசபின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்க. அது வேற எங்கேயும் முளைக்கலை, காஞ்சிபுரத்தில் தான் அது பிறந்தது. அது ஆரம்பித்ததெல்லாம் ஜென்மில் அதுவீங்க, காஞ்சிபுரத்தில் தான் ஆரம்பித்தது. அது ரொம்ப பெருசாக பண்ணிவிட்டார். அது என்ன, அதில் அந்த ஃபிலாசபியில் படித்து பார்த்தேளையானால் தத்துவம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் சின்ன சின்ன கதை வழியாகவே தத்துவத்தை சொல்லிட்டு இருந்தார். ஒருவர் ஒரு 7-8 ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னலுக்குள்ளே பூந்துட்டு இருக்கார், உட்கார்ந்துட்டு இருக்கார். இப்போல்லாம் இந்த ஃப்ளாட்டெல்லாம் போய் பாருங்களேன், 10-20 மாடிக்கு மேலே போயிருந்தாலும் எல்லா பக்கத்துலேயும் கதவு, கிளாஸ் கதவு தான் இருக்குது. இதுபோல் மரத்து கதவெல்லாம் ஒன்றும் வைக்கல, வெறும் கிளாஸ் கதவு தான் வச்சுட்டுருக்கேன். இந்த ஐடி கம்பெனிலாம் பார்த்தீங்களா, கருப்பான கிளாஸ் கதவு தான் வச்சுட்டுருக்கேன். அது என்னமோ அப்படி வச்சுட்டுருக்கா. அதுபோல் அது ஒரு பெரிய எல்லா பக்கத்துலேயும் கிளாஸால் செய்யப்பட்டதான கதவுல வச்சுட்டுருக்கா, எல்லாமும் ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலை என்ன பண்ணியிருக்கேன்னா பாதி திறந்து வச்சுருக்கார் காற்று வரணுங்கிறதுக்காக. உள்ள 7 பெரிய பெரிய பெடஸ்டல் ஃபேன் வச்சுட்டுருக்கான், மேலே ஃபேன் சுற்றுறது எல்லாம் நன்னாத்தான் இருக்கு. ஒரு பட்சி உள்ளே வந்துடுது, ஒரு குருவி வந்துடுது. இவர் தியானம் பண்ணிகிட்டே இருந்தார், குருவி இந்த பக்கம் அந்த போகிறதுமே அவருடைய தியானம் கலந்தது உட்காந்துருக்கு. அந்த குருவி என்ன பண்ணுறது, அதுக்கு வெளியில் போக இடம் தெரியலை, கண்ணுக்கு தெரியறது எல்லா பக்கத்துலேயும் மரங்கள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. தான் வெளியில் போகணும்னு நினைக்கிறது அந்த குருவி. ஆனால் என்ன பண்ணுறது, வந்து கண்ணாடியை முட்டுறது. கண்ணாடியை குட்டினா அது கண்ணாடி அந்த மூக்கு ஒரு வலிக்கிறதே தவிர வழி தெரியலை. உள்ளேருந்து பார்த்தா மரங்கள்லாம் தெரியுது, போகணும்னு தெரியுது, ஆனால் விவகாரம் இல்லை, தெரியலை. இவர் என்ன அதை விரட்டினோன்னு வச்சுங்களேன், ஃபேனில் போய் மாட்டிக்கும். இவரோ புத்த சந்நியாசி. பௌத்தாளுக்கெல்லாம் என்னன்னா அஹிம்சை தான் முக்கியம், எந்த பிராணியும் கொல்லப்படாது. இப்போ நான் ஏதாவது அதை விரட்டினேன்னா அதை ஃபேனில் மாட்டின்னு எடுத்தேன்னா யாருக்கு பாப்பம் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுனர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். அது கண்ணாடி முன்னால் அந்த ஜன்னல் கிட்ட வந்ததுமே அப்போ பார்க்குறார், அதுக்குள்ளே இந்த பக்கம் ஓடுறது. ஏன்னா அது பயந்து இருக்க, அது என்ன பண்ணுறது, கவலையோடு இருக்க, நான் வெளியில் போகணும், வெளியில் போகிறதுக்கு வழி தெரியல, வழி தெரியல அப்படின்னு கவலையோடு முமுட்சுவாக இருக்க. நம்ம பாஷையில் சொன்னால் முமுட்சுவாக இருக்க. ஆனால் அது போகிறதுக்கு வழி, எங்கே போனாலும் வழி தெரியல, வழி தான் ஏற்படுறது. இப்படியே இவரும் பார்த்துட்டுருக்கார், கவலையே இல்லை, ஒன்றும் அசையவும் இல்லை, தானும் அசைஞ்சா பயந்துருமே. என்ன பண்ணினார், அது ஒரு நாளைக்கு அந்த கண்ணாடி இருக்க பார்த்தல ஜன்னல் திறந்த ஜன்னல் கிட்டே வந்து உட்கார்ந்துருக்கு. இங்கேருந்து ஒரு கையால் ஒரு சத்தம் பண்ணினார், சத்தம் பண்ணி நடுங்கி வெளியில் ஓடி போயிடுது. அவ்வளோதான் போச்சுன்னு கதை ஆகிடுது, இல்லை கதை பேஜுண்டே இருக்கப்படாது. என்னன்னா அந்த சகுந்த சந்தர்ப்பத்தில் தகுந்ததான ஒரு சமயத்தில் அந்த தகுந்த வார்த்தையை சொல்லணும். இது அந்த குருவியை வெளியில் கடத்தினது, அதனுடைய சுவாதந்திரத்தை அதுக்கு கொடுத்தது, அந்த பந்தத்திலிருந்து அதை வெளி நடத்தினது எது, இவருடைய உபதேசம் இல்லை, இவருடைய கை தட்டின சத்தம். அந்த ஒரு க்ஷணம் அது என்ன பண்ணியது, இந்த பக்கம் போகணும், அதுக்குள்ளால எல்லா பக்கம் அந்த இடத்துலயே பத்து தரம் வந்து உட்கார்ந்து இருக்கு. ஆனால் உட்கார்ந்தது எப்படி, இந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருக்கு. ஆனால் அந்த பக்கம் திரும்பி இருக்குன்னா சத்தம் வந்ததுமே அது அந்த பக்கம் போகணுங்கிற அபிப்பிராயத்துக்காக காத்துன்றார். அதே மாதிரி தான் உங்கள் குருவும் என்ன பண்ணுறார், அந்த சமயத்துக்கு தகுந்தா போல தினந்தோறும் சாஸ்திரத்தை சொல்லிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு நாளைக்கு அந்த சொல்லானது அதை டக்குன்னு அதை நாக்கில் வந்து அதை உங்களை கடத்தித்தருது. அதனால தான் ஏமையா குருணா வாச்சா தரத்யஞ்சோ மகார்ணவம், குருவனுடைய நாக்கில் உட்கார்ந்துண்டு அந்த வாக்ரூபமாக பகவான் வேலை செய்கிறார். எல்லோரும் சொல்கிறது எப்போவும் உபநிஷத்தை தான் சரித்துட்டுருக்கோம், கீதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம், எல்லாத்தான். ஆனால் யாருக்கு எப்போ அது பலத்தை கொடுக்கறதுன்னு சொல்ல முடியாது. அந்த பலமானது எதனால் வர்றது, அந்த சப்தத்துக்குத்தான் உண்டு வேல்யூ. அதனால்தான் பிரமாணங்களுக்குள்ள சாஸ்திர பிரமாணம் ரொம்ப சிறந்ததுங்கிறார். பிரத்யக்ஷ பிரமாணம் கண்ணால் பார்த்தேள், அனுமானம் பண்ணியிருக்கேள், உபமானம் பண்ணுறேள், அர்த்தாபத்தி அனுபலப்தி எத்தனையோ பிரமாணங்கள் இருக்கு, மீன்ஸ் ஆஃப் வேலிட் ப்ரூஃப் எத்தனையோ இருக்கு. இருந்தாலும் சப்தம் ஒன்று தான் உங்களை காப்பாற்றும். அந்த பிரம்மமானது தந்தா உபனிஷதம் புருஷம் புருச்சாமி, உபனிஷத்தினால மட்டும் அறியக்கூடியதான அந்த தத்துவம் நமக்கு வேணும். அந்த தத்துவம் யார் கொடுப்பார், உங்கள் குரு வாக்குல பகவான் வந்து உட்காரணும். ஆகையால் அந்த பகவானை பிரார்த்தனை பண்ண, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஏன் சுவாமி மூடன்னு வைகிறேள், எப்போ எதை பண்ணணுமோ அதை விட்டுவிட்டு 90 வயசானவர் இன்னும் இந்த உலகத்திலேயே இருக்கணும், நல்ல பேர் சம்பாதிக்கணும், லோகத்தில் இருக்கிறவாள்லாம் நான் பெரிய பண்டிதன்னு நினைக்கணும், போற்றணும், என்ன லாபம்? 10 பேர் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணினாலும் நீங்கள் சொன்ன கை தட்டினாலும் ஏதாவது லாபம் உண்டா உங்களுக்கு? இல்லை ஆளுக்கு 10,000 ரூபா மனைக்கு கொடுத்தாலும் ஏதாவது லாபம் உண்டா? எத்தனை நாள் வச்சுக்க போகிறேன், என்னத்தை அனுபவிக்க போகிறேள்? லட்சாதிகாரியாக இருந்தாலும் தயிர் சாதம் தான் சார் சாப்பிட்ணும், தங்கத்தையா சாப்பிட போகிறேள்? கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. தினந்தோறும் ஸ்வீட்டாக சாப்பிடு, என்றைக்கோ சாப்பிட்டாலே ஸ்வீட்டு டாக்டரை கத்துறோம். தினந்தோறும் ஸ்வீட்டாக சாப்பிட்டேன்னா முடியுமா, சரீரம் தாங்குமா? அப்போ என்ன வேணும், காசோ புகழோ பதவியோ எதுவும் உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்க போகிறதில்ல, எல்லாமே ஒரு நாள் விட்டு போயிடும். ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா வந்ததோ இல்லையோ, நேச்சுரலாக இருந்ததுன்னா உங்ககிட்டயே இருக்கும், புதுசாக வந்ததுன்னா தானாக போயிட போகிறது. மேலே போய் சொல்ல போகிறேன், அழகுன்னு வச்சுருக்கல அதுவும் கொஞ்ச நாளாக நான் போயிடுங்கிறது. இப்போ அதை அந்த ஸ்லோகம் பார்க்கும்பொழுது பார்ப்போம், எதது வருகிறதோ அதெல்லாம் போயிட போகிறது. இதெல்லாம் நம்மளுக்கு நேச்சுரலாக இல்லை, நேச்சுரலாக நம்மளோட இருக்கிறது என்ன, நான் எனக்கூடியதான ஆத்மா ஒன்று தான், அதை அறியணும். நான் அறியணும், நான் யார் எனக்கூடியதான ஸ்வரூபம் தெரியாமல் உலகத்தில் அலைஞ்சுட்டுருக்கேன். எனக்கு அது வேணும் இது வேணும், நவராத்திரின்னா கொலுபொம்மை பார்க்கணும், தீபாவளின்னா புடவைய பார்க்கணும், குழந்தைகளாக இருந்தால் பட்டாசு வெடிக்கணும், இதில் தானே இருக்கும். யாராவது அந்த ஆத்மாவை பற்றி நினைக்கிறாளோ, ஒரு ஸ்லோகத்தை சொல்ல போறார், பாலஸ்தாவத் கிரீடா சக்தா அப்படின்னா, தருணஸ்தாவத் தருணி சக்தா, விருத்தஸ்தாவத் சிந்தா சக்தா, பரே பிரம்மணி கோபின சக்தா பஜ கோவிந்தம். ஒவ்வொரு ஸ்லோகமும் இதை பார்த்துள்ளையானால் ஜென்மா முழுக்க பார்த்துண்டே ரசிச்சுண்டே இருக்கா. ஏன்னா இது லேபர்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தான், இதை சொல்லித்தான் ஆகணும்னு அப்படின்னு சொல்லலை, இதயத்திலேருந்து தானாக ஓடி வந்ததான பதார்த்தம். அப்போ இப்படி மூடனாக இருக்காயே, எங்கே சந்தோஷம் இல்லையோ எங்கே நன்மை இல்லையோ அங்கே நன்மை இருக்கிறதாக நினைக்கிறாயே, இதானே மோகம்னு பேர். எங்கே நிஜமான சாஸ்வதமான சுகம் இல்லையோ அங்கே சாஸ்வதமான சுகம் இருக்கு என்று கருதுவதற்கு மோகம்னு பேர். ஃபால்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேள் பார்த்தேளா, அதுக்கு தான் மோகம்னு பேர். இதுபோல கிரந்தங்கள் இப்போ எனக்கு க்ஷேமத்தை கொடுக்குமா இல்லையேப்பா, அதில் போய் சிரமப்படுறியே. சம்பிராப்தே சந்நிஹிதே காலே. அப்பா காலமானது சந்நிஹிதமாயிடுது. காலம்னா டைம், டைம்னா என்ன டைம், இந்த சரீரத்தை விட்டு கிளம்ப வேண்டியதான சமயம், அதுதான் சமயம் அனுப்பியது. அது வரைக்கும் நம்ம டயத்தை பற்றி பேசவே இல்லையே, காலத்தை பற்றி பேசவே இல்லையே. காலத்தை பற்றி எப்போ நீங்கள் பேசுறீங்கன்னு கொஞ்சம் யோஜனை பண்ணி நினைக்கிறோம்னு பாருங்க. எப்போ உங்கள் மனசானது வைராக்கியத்தை அடையிறதோ அப்போ தான் டைம். கிளாஸ் ஒழுங்காக ஆனந்தமாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும்பொழுது நீங்கள் கடிகாரம் பார்க்கல, கொஞ்சம் போர் அடித்ததுன்னா கடிகாரம் பார்த்து என்ன டைம் இருக்குன்னு, இன்னும் போர் அடிச்சுனா கிடையாது ஆட்டி பார்க்குறாள், அது வேலை செய்கிறதா ஆஃப் ஆகிடுதான். அப்போ ஒரு மனுஷனுக்கு காலத்தினுடைய சம்பந்தம் எப்போ வர்றது, காலத்தினுடைய நினைப்பு எப்போ வர்றது, மனசுக்கு அருச்சி வந்தால், மனசில் ஒரு டயர்ஸம்னஸ் வந்தால் தான் டயத்தை பார்த்துக்கிறாள். அது வரைக்கும் டைம் உங்களுக்கு தெரியலை, இன்ட்ரெஸ்டிங்காக வாழ்க்கை போகிற பர்யந்தம் காலத்தை பற்றி மனுஷன் நினைக்கலை. இப்போ என்ன ஆச்சு, இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதான சந்தர்ப்பம் வந்தாச்சு. 90 வயசாயிடுதோ இல்லையோ, இனிமேல் விட்டு தானே போகணும், மாட்டேன்னு சொல்ல முடியுமா, ஏமாத்துண்டு இருக்க முடியுமா? சில பேர் போலீஸுக்கு பயந்துண்டா அண்டர் கிரவுண்டாக போயிடுறா. அதே போல் யமதம் ராஜாக்கு விட்டு போக முடியுமா? முடியாது. என்ன பண்ணுறது, இந்திரன் ஒரு நாளைக்கு வந்தான், அதுக்கு முன்னால் பிரகஸ்பதி சொன்னாரான் குரு, அப்பா கொஞ்சம் பத்திரமாயிரு, ஏன்னா உனக்கு 7.5 வருஷம் சனி பகவான் பிடிக்க போகிறார், அது வரைக்கும் பரமேஸ்வரனை தியானம் பண்ணிகிட்டே இரு, கபாலியை நினச்சிக்கோ, சௌக்கியமாக இருக்கலாம் ஆனால் பத்திரமாயிருந்தார். இந்திரன் இதெல்லாம் கேட்க போகிறானா, நான் தான் எல்லா தேவதைகளுக்கும் அதிபதினா, கிரகங்களை விட அதிபதி அல்லவானா, என்ன இந்த கிரகங்கள்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அப்படின்னு நினச்சிட்ருந்தோம். தப்பு இல்லை, ஆனால் விவகாரம் என்னன்னா, இந்த இந்திரனுக்கும் மற்ற எல்லாருக்கும் ஒசத்தியாக கர்ம பலங்களை கொடுக்கணும்னு ஒரு பரமாத்மா பரமேஸ்வரன் இருக்கார். அவர் அந்தந்த போஸ்டில் இருக்கிறவளுக்கு அந்தந்த சக்தியை கொடுத்துருக்கார். கரெக்டாக சொன்ன பிரகாரமாக சனி பகவான் வந்தார், இந்திரனுக்கு நமஸ்காரம் பண்ணினார். ஒரு 7.5 வருஷம் என்னுடைய ஒரு அதீனத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி சொன்னார். நீ என்ன பண்ண முடியும் என்ன என்ன பண்ண முடியும்னு கிடையாது சுவாமி, எனக்குன்னு என்ன பண்ணணும்னு பெரியவா சொல்லியிருக்காளோ அதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ண மாட்டேன். சரி, இவர் என்ன பண்ணினார், அந்த புத்தி பாருங்கோ ஜனங்களுக்கு எப்படி தோன்றதுன்னு, சனி பகவான் வர முடியாமல் பூர முடியாததான இடத்துல நான் போய் பூந்துருவேன், தெரியாமல் இருப்பேன் அப்படின்னு நினச்சார். தப்பு ஒன்றும் இல்லையே, மறைஞ்சு இருப்பேன், நான் எதிர்க்க இருந்தால் தானே, இந்திர பதவியில் இருந்தால் தானே, சிம்மாசனத்தில் உட்கார்ந்தா தானே, இந்த ஸ்வர்கலோகத்தில் இருந்தால் தானே, இவ என்னை பிடிச்சுண்டு எனக்கு ஏதாவது துன்பத்தை கொடுக்கலாம், நான் இவ யாருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருப்பேன் அப்படின்னு நினச்சுண்டு என்ன பண்ணினார், ஒரு பெரிய எலியாக மாறிண்டு என்ன பண்ணார், இந்த காவால்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள கால்வாய்க்குள்ளே உள்ளே பூந்துண்டார், போந்துட்டு அங்கேயும் இருந்துட்டார். பாவம், 7.5 வருஷம் இருந்தாருங்க, எப்படித்தான் இருந்தார், இந்திர பதவி எங்கே இருக்குது, இவர் எங்கே இருக்கார், என்ன போகங்கள் ஏண்டன்னா, சனி பகவான் ஏதாவது பிடிச்சி பாருன்னு அங்கே இருந்தார். ஏ சனி பகவான் ஒன்றும் பார்க்கல, அவருக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணோம். ஏன்னா தேவதைகள்லாம் உங்களை எப்படி இது பண்ணுறான்னா, ஸ்கூலில் வாத்தியார் ஸ்கேல் எடுத்து அடிக்கிறா போல அடிக்க மாட்டார், உங்கள் புத்தியை அதை போல் திருப்பி விட்டுருவார். இப்போ என்ன ஆச்சுன்னார், இவர் 7.5 வருஷம் அசக்கியமான இடத்துல தாங்க முடியாத துன்பத்தை அனுபவிச்சு அங்கேயே இருந்தார். 7.5 வருஷம் வரைக்கும் பார்த்துட்டார், 7.5 வருஷம் பூர்த்தி ஆச்சு. அந்த சனி பகவான் அடுத்த கிரகத்துக்கு போக ஆரம்பித்தார். அப்போ என்ன பண்ணார், கரெக்டாக 7.5 வருஷம் அடுத்து நம்ம ஜெயிச்சோன்னு நினச்சிட்டு வெளியில் வந்தாராம் இந்திரன். அங்கே சனி பகவான் உட்கார்ந்துட்டுருக்கார். என்ன ஆச்சுன்னார், பார்த்தியா உன்னை ஏமாத்தினேன்னார். என்னை ஏமாத்தலை, உங்களைத்தான் ஏமாத்தின்றேள். எங்கே இந்திர பதவி, எங்கே ரம்பா ஊர்வசி திலோத்தமா கிருதாஜி புஞ்சகஸ்தலா, எங்கே கல்பவருஷம் காமதீனும், அவைகள்லாம் விட்டு ஒரு காவாக்குள்ளே ஒரு எலியாக போகும் மூஞ்சூரா இங்கே மாட்டின்னு இருந்தாலே அந்த துன்பத்தை அனுபவிச்சால இதுதான் சனி ஸ்வபாவம்னு. அது மாதிரி ஒரு மோகம் காலம் வந்துருத்துன்னா மனுஷங்களுக்கு ஏதாவது தோணும். அந்த புத்தியை சரியான வழியில் நமக்கு வச்சுக்கணுமே ஆனால் அந்த புத்திக்கு என்ன பண்ணணும், அந்த புத்திக்கு சாஸ்திரத்தை கொடுக்கணும். புலன்களுக்கு மேலே மனசு மன இந்திரியேபிய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி, அந்த புத்தியில் சாஸ்திரத்தை கொடுக்கணும், அந்த புத்தியில் உபாசனையை கொடுக்கணும், அந்த புத்தியில் பரமாத்மாவுடைய நினைப்பு கொடுக்கணும். அதை விட்டுவிட்டு நான் ஏதோ அதை வாசிக்கிறேன் இதை வாசிக்கிறேன் அங்கே பொழுது போக்குறேன் இங்கே பொழுது போக்குறேன்னு சொன்னாலே ஆனால் புத்தி அந்த பக்கமாகத்தான்ப்பா போகும். ஆகையால் சம்பிராப்தே சந்நிஹிதே காலே, காலமும் கிட்ட வந்தாச்சு. அதுக்காக 90 வயசு ஆன பிறந்தான் பகவானை பார்க்கணும்னு நினைக்கப்படாது. ஏன்னா நாலு நாளுக்கு நம்மளுடைய புலன்களுடைய சக்தி எல்லாம் குறையிறது. முன்னால் நீங்கள் பார்த்த மாதிரி இப்போ பார்க்க முடிகிறதோ, பெரிய எழுத்து தான் தெரிகிறது, கண்ணாடி போட்டாலும் தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் கொஞ்சமாக உறக்க பேசினா தான் கேட்குறது. டிவியை பார்த்துட்டு அவனை உதட அசைகிறத பார்த்துட்டு இது பேசினாரோ அப்படின்னு நினைக்கிறேன் தவிர காது கேட்கலை. அதே போலயே நம்ம ரொம்ப பதார்த்தங்கள்லாம் காலு நடக்க முடியலை, மாடிப்படி கேட்டு ஏடுறதுமே லிஃப்ட் இருந்தால் பரவாயில்லை அப்படிங்கிறோம். முன்னாலெலாம் லிஃப்ட் இருந்தாலும் வெயிட் பண்ணுறதுக்கு அதை பொறுக்காமல் டக்கு டக்குன்னு 2-3 படிக்கட்டு ஏறி போயிட்டே இருந்தாள். ஒரு மனுஷன் அவன் ஹெல்த்தியாக இருக்கானா இல்லையான்னு எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தேன்னா, 2-2 படிக்கட்டாக ஏறுறானா இல்லை 2-2 மாத்திரையாக சாப்பிட்றானா. 2 படிக்கட்டு ஏறினானே ஆனால் அவன் புத்திசாலி, நான் ஹெல்த்தியாக இருக்கான். 2 மாத்திரை சாப்பிட்டானா ஒரு வேலைக்கு என்னடா வியவகாரம்னால் அவன் சீக்கிரமா சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ரிங்கரணே. ஆகையால் அது பிரயோஜனம் இல்லைப்பா. ஆகையால் எப்பொழுது காலம் நெருங்கித்தோ, இந்த காலம் நெருங்கித்துன்னு அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு சொன்னார், ஆனால் நம்மளும் ஞாபகம் வச்சுக்கணும், காலமானது 40 வயசானதுமே நெருங்கித்து. ஏன் சுவாமி 40 வயசுங்கிற, நாங்கள் என்ன 100 வயசு இருக்க வேண்டாமா, இருங்கோ யார் வேண்டான்னு சொன்னால். ஆனால் 40 வயசு ஆகிடுதுன்னா இனிமேல் தாங்கிறது கஷ்டம். நம்ம முழு முயற்சியோடு இந்த ஜென்மாவில் பகவானை அடையிறதுக்கு வேண்டியதான சாதனங்கள் பண்ணணும். அந்த சாதனங்கள் பண்ணணும்னா சரீரம் ஒத்துழைக்கணுமோ இல்லையோ, ஜபம் பண்ணணுமோ உட்காரணுமோ இல்லையோ, தியானம் பண்ணணுமோ உட்கார முடியணுமோ இல்லையோ, ஒரு ஹோமம் பண்ணணுமோ இல்லை 4 பேருக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணுமே ஆனால் நம்ம உடம்பு சௌக்கியமாக இருந்தால் தான் நாம 4 பேருக்கு எல்லாத்தையும் சர்வ் பண்ண முடியும். இவைகள்லாம் ஒன்றும் படமையாக நீங்களே 4 பேருடைய தயவை எதிர்பார்க்கக்கூடியதான நிலையில் இருந்தேளையானால் என்ன லாபம்? ஆகையால் ஒரு 30-40 வயசு ஆயிடுதையானால் இனிமேல் மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இதை அறியறதுக்கு வழி பார்க்கணும். அதுவே தவிர வயசாகிடுதுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பகவத் தியானத்தில் தான் இருக்கு. இதுதான் நம்ம நாட்டினுடைய வழக்கமாக இருந்தது. சின்ன குழந்தைகளாக இருக்கிறப்ப அதீத வித்யானாம் படிப்பு படிச்சுட்டு இருந்தால் எவ்வனே விஷய ஈஷினாம், எவ்வனம் வரும்பொழுது உலகத்தை எல்லாம் பார்த்து கவனிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. வார்த்தகே முனிவருத்தேனாம், வார்த்தகே 60 வயசு ஆயிடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு இந்த வீட்டு கொத்து சாவியை மாட்டு பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு மீது எல்லாத்தையும் விட்டு தனிச்சு நிற்கணும். இந்த வீட்டு சமையல் கட்டக்குள்ளே நீ வரப்படாது, நீ குளிக்காமல் இங்கே வரப்படாது, உள்ளே ஒன்றும் பண்ணப்படாது அப்படின்னு மாட்டு பண்ண வெளியில் வச்சு என்ன மேல் காரியங்கள் தான் பண்ணணுமா, காய்கறியை கட் பண்ணி கொடுக்கறது, பாத்திரத்தாலும் மெண்டு வர்றது, இதில் தான் நீங்கள் பண்ணணும். உள்ளே ஏற்றி இறக்கிறது யார, நான் தான். ஏன்னா இந்த வீட்டுக்கு மாமி நான், மாமியார் நான் தான் மாமியார். இப்படின்னு நினச்சுட்டுருந்தேன்னா ஜென்மா முழுக்க மாமியாராக தான் இருப்பேள். ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் விட்டு பண்ணும், எல்லாத்தையும் தியாகம் பண்ணி தனிமையாக தனிமையில் இனிமையை பார்க்க கற்றுக்கொள்ளணும். ஏகாந்தமாக நம்ம இருந்தாலே வீட்டுக்குள்ளேயே ஏகாந்தமாக இருந்து அதை மனசை பிரம்மத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கணும். எவ்வளோ நேரம் இருக்கள் யோஜனை பண்ணி பாருங்க, நம்ம இல்லையே, இருக்க முடியலையே நம்மளால். உங்கள் இருக்கிற இடத்துலையே உட்காந்துட்டு பகவானை தியானம் பண்ணுங்க, பகவானோட குணங்களை சொல்லுங்க, அவருடைய ஸ்தோத்திரங்களில் மனசுலேயே அப்படியே நினச்சுண்டுருங்க. இப்படி பண்ணினா வார்த்தகே முனிவருத்தினாம் யோகேன அந்தே தனுத்யஜாம். ரகுவம்சத்தில் யோகேன அந்தே, கடைசி காலத்தில் யோகத்தை பண்ணி அந்த இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பரம்பொருளை பார்த்து நம்ம பிராணன் இந்த சரீரத்திலிருந்து போகும்பொழுது இரண்டு புருவங்களுக்கு நடுவில் ஓங்காரத்தை தியானம் பண்ணினாலாம். அந்த எட்டாவது அத்தியாயம் பகவத்கீதையில் அந்த ஓங்காரத்தை ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் தியானம் பண்ணி அப்படியே பிராணனை விட்டாலாம் மகான்கள்லாம். அந்த அளவுக்கு இல்லாத போனாலும் பகவத் தியானம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணலாமோ இல்லையோ. அதான் பஜகோவிந்தம் 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 மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே. காலம் என்ன தெரியாது சார், எப்போ நம்ம சரீரம் முடிய போகிறதுன்னு யாருக்குமே தெரியாது. நோபடி கேன் கிவ் கேரண்டி. தீராத வியாதி வந்ததுன்னார். அந்த வியாதி வந்தால் பிராணனை போக்கிக் கொள்ளணும்னு முயற்சி பண்ணவாளெல்லாம் முடியலை. நம்ம சௌக்கியமாக இருப்போம் நினச்சுண்டே இருந்தால் பிராணம் போயிடுது. பிராணம் சரீரத்திலிருந்து போகிறதுங்கிறது அவளுடைய பிராரப்த கர்மாவை தவிர அவர் ஒன்றும் பண்ண முடியாது. வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் சண்டை வந்தது, ஏதோ விவகாரம். விஸ்வாமித்திரர் என்ன பண்ண, வசிஷ்டருடைய 100 குழந்தைகளையும் எரிச்சு விட்டார். எப்படி சாதாரண சின்ன சின்ன குழந்தைகள்ல கைக்கு வந்த குழந்தைகள் எல்லாரும் வேதாத்தியனம் பண்ணி நன்ன உலகத்தில் இருக்கக்கூடியதான குழந்தைகள் 100 பேரையும் ஒரே தரம் எழுதிட்டார். வீட்டுக்கு வந்து பார்த்தா குழந்தைகள் எல்லாம் எரிஞ்சு கிடக்கிற வெறும் தூஷித்தான் இருக்கு. யோகத்தில் பார்க்குறார் விஸ்வாமித்திரர் பண்ணினார். குழந்தைகளை வளர்க்கறதுன்னு எவ்வளோ கஷ்டம் தெரியுமோ. அந்த குழந்தைகள் கைக்கு வர அளவுக்கு ஒரு 20-25 வயசில் இருக்கிற வரைக்கும்னா அது வரைக்கும் எவ்வளோ அவள் மேலே நம்ம வச்சுருக்கோம், எவ்வளோ பாசத்தை வச்சுருக்கோம், எப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்தோம், அப்படிப்பட்டதான அத்தான குழந்தைகளையும் எரிஞ்சு போனால் அவரால் தாங்க முடியல அந்த துன்பத்தை. மனுஷனுக்கு ஒரு ஆசை வந்து அந்த ஆசையினால தானே தடப்பட்ட கோபம் வந்து அதனால தானே இப்படி நினைக்கும் விஸ்வாமித்திரங்கும் வந்தது. இந்த வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினச்சுண்டு பிராணஹானி பண்ணுறதுக்கு தயார் பண்ணிட்டாராம். சூயிசைட் பண்ணிக்கூடாது, பண்ணினா கர்மா போகாது, அடுத்த பிறவியில் பேயா தான் இருப்பேள். இருந்தாலும் அவரால் தாங்க முடியலை. ஏன்னா உலகத்தில் எல்லாத்த விட ரொம்ப பிரியமானது என்ன தெரியுமோ, நான் நீங்கள் சொல்வேல எங்கள் ஆத்தக்காரின்னு கதை இல்லை. ஸ்திரீகள் சொல்லுவா, எங்கள் ஆத்தக்காரர் எனக்கு தெய்வம் மாதிரி பிராணம் மாதிரி இருக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் நிஜமான பிரியம் எங்கேன்னார் குழந்தைகள் இடத்துல. நான் சொல்லலை, வேதம் சொல்ல, ஆத்மா வை புத்திர நாமாசி, நீங்களும் உங்கள் பையனும் ஒன்று தான். ஸ்திரீகளுடைய சரீரத்திலேருந்து பிஞ்சு வந்தவன் தானே அந்த குழந்தை. யாராக இருந்தாலும் அந்த ஸ்திரீ சரீரத்திலேருந்து பிஞ்சு தனியாக வந்ததானே. மரத்திலேருந்து காயானது தனியாக எப்படி வந்ததோ அப்படி அந்த அம்மா நடத்துலேருந்து குழந்தை தனியாக வந்திருக்கா. அந்த அம்மானுடைய உதிரம் தானே அப்படியே வருது. இப்போ அதே சரீரம் தானே. அங்காத் அங்காத் லோம்னாத் லோம்னா, அப்பாவுனுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அங்கம் இருக்க அதனுடைய எசன்ஸ் தானே வீரியமாகி ஸ்திரீகளிடத்தில் போய் எங்கே திரும்பி வந்திருக்க. அப்போ அப்பாதே அந்த குழந்தை, அம்மா தான் அந்த குழந்தை, அவளுக்கு தன்னிடத்துல தானே பிரியம் எல்லோருக்கும். எல்லாரை விட பிரியம் யாருக்கு, தன்னிடத்துல. நீங்களும் உங்கள் குழந்தையும் ஒன்று தான். ஆயால் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு அடிபட்டாலோ ஒரு சின்ன ரத்த காயம் வந்தாலோ இவன் தனக்கு வந்தால் போல் ஓடுறான் சார் டாக்டர்கிட்ட. அதுவே தனக்கு வந்ததுன்னா தூங்கினா வரும், சரியாக போயிடும். ஏண்டான்னார், காசு அதுக்கப்புறம் இஷ்டம், அந்த காசு செலவு பண்ணக்கூடாது, மாத்திரைக்கு காசு செலவு பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் பையனுக்குன்னு என்ன அண்ணார், எம்ஆர்ஐ ஸ்கேனா ஏதோ எடுங்கோ, போனால் பரவாயில்ல, அவன் சௌக்கியமாக இருக்கணும். எத்தனை ஆஸ்திகள் குழந்தைகளுக்கு உடம்பு சரியாக இல்லைன்னா ஆஸ்திகளாகிட்டா தெரியுமோனோ. குழந்தை மேலே அவ்வளோ இஷ்டம், இது இருக்க வேண்டியதுதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், அதை விட நிஜமான ஆத்மா உங்கள்கிட்ட உள்ள இருக்கு. அந்த குழந்தையா வந்து கவுனமான ஆத்மா, நிஜமான ஆத்மா, முக்கியமான ஆத்மா உங்கள் இதயத்துக்குள்ள இருக்கு. அவரை பார்க்கணும் சுவாமி, அவருக்காகத்தான் உழைக்கணும். அதனால் எந்த சமயத்தில் காலம் முடியுறதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அறுபது வயசில் முடியலாம், 90 வயசில் முடியலாம், 110 வயசுலேயும் முடியலாம். அதற்காக எப்போவோ ஆக போகிறதுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு காரியம் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணாதீங்க, இன்றைக்கே படிச்சுடுங்க. கேயம் கீதா நாம சஹஸ்ரம், காலம்பரம் எழுந்ததுமே முதல்ல ஒரு ஸ்லோகம் கீதையை வாசிக்கணும். ஸ்நானம் பண்ணியதுமே விஷ்ணு சஹஸ்ரம் படிச்சு பண்ணோம். ஏன்னா இன்னைக்கு பாக்கி, அன்னைக்கு படித்தோம். அந்த பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்கிறவ எல்லோருக்கும். புத்திர மித்திர களத்ராதிஷு விகலேஷு சகலேஷுவா அகமேவ விகல சகலோவேதி பாக்கிய தர்மான் ஆத்மனி அத்தியசியதி அப்படிங்கிறார் பகவத்பாதாள் அத்தியாச பாஷ்யத்தில். நம்ம ஆத்துக்காரிக்கு கவலை வந்தாலோ, குழந்தைகளுக்கு கவலை வந்தாலோ, ஃப்ரெண்ட்ஸுக்கு கவலை வந்தாலோ, அது நமக்கு வந்தால் போல நம்மளை தாக்கிறதோ இல்லையோ. ரகுகுண மகாராஜா பல்லாக்கில் போயிட்டே இருக்கார். போயிட்டு இருக்கிற பல்லாக்கில் கீழே ஜடபர்தன் எடுத்துன்னு போயிட்டு பல்லாக்கை சுமந்துட்டு போகிறார். அவர் குதித்து குதித்து போனார். ராஜாவுனுடைய பல்லாக்கு வந்து அவர் தலையானது அந்த பல்லாக்கில் இடிச்சுன்றது. உன்னை யம தர்மராஜா மாதிரி உனக்கு தண்டத்தை கொடுப்பேன் அப்படின்னார். இவர் சிரிச்ச, நீ என்னடா எனக்கு தண்டத்தை கொடுக்கறது, என் சரீரத்தை நானே தண்டிச்சுட்டு இருக்கேன், வேலைக்கு சாப்பிடாம அதை பண்ணாமல் நானே பண்ணிட்டு இருக்கேன், சரீரம் நான் இல்லைன்னு கல்லு மாறுன்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் போகிற வழியில் அவர் போனார். மறுபடியும் அடிபட்டது, கீழே குதிச்சார் ராஜா. வாழை எடுத்தார், அவரை கொல்லணும்னு பார்த்தார். ஆனால் என்ன ஆச்சுன்னார், அவருடைய தோள் பட்டையில் அந்த பூனல் தொங்கின்னு இருந்தது. டக்கன்னு நின்றுட்டார். ஏன்னா ஒரு பிராமணனை கொன்னோன்னா 18 ஜென்மா கீழ ஜென்மா வரும். அடாடா எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன்னா உங்களை சுமக்க சொன்னேன்னு, நீங்கள் யார், பிராமணால் எப்படி மாட்டின்ட்டு இதுக்குள்ள அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் கேட்குறேன். நான் வேதாந்த கேட்கறதுக்காக போயிட்டு இருக்கேன், நீங்களை பார்த்தா பெரியவா மாதிரி இருக்கல, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சொல்லுங்கன்னார். என்ன சந்தேகம்னு அப்புறம் சொல்கிறார், சத்ருவானவன் அம்பு அடித்தான், என் மேலே அம்பு அடித்தானையானால் அந்த அம்பானது இந்த உடலில் போய் மாட்டிக்கிறது, அந்த உடலில் குத்தினதுமே அந்த தோலானது நரம்புக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, அந்த நரம்பானது மனசுக்கு போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, அந்த மனசுக்கு பக்கத்தில் இருக்கிற பிராணமானது கொதிக்கிறது, அந்த பிராணம் சரீரத்திட்டு போகணும்னு ட்ரை பண்ணுறது, இவ்வளவு நடக்கும் பொழுது அம்பு போய், சரீரம் போய், உலகம் போய், சத்ரு போய், இப்படியெல்லாம் வேதாந்தத்தை பேசிகிட்டு இருக்கல புரியலையேங்க. டே டு டே லைஃபுக்கும் உங்கள் வேதாந்தத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லையே, உலகமெல்லாம் மித்யான்னு சொல்கிறல, ஆனால் எனக்கு தாங்க முடியலையே, இது எப்படி புஸ்தகத்தில் இருக்கிறதும் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரதும் வெவ்வேறையாக இருந்தால் நான் எப்படி தாங்குவேன், என்ன பதில் சொன்னால் தெரியுமோ, நான் ஸ்தால்யக்னிதா பா தபசோபிதா பா தத்தா பதா தண்டுல கர்பரந்திரி. அப்பா அடுப்புக்கு மேலே பாத்திரத்தை வச்சிருக்கள், பாத்திரத்துக்குள்ள ஜலத்தை விட்டுருக்கள், அந்த ஜலத்துக்குள்ள அரிசியை போட்டிருக்கள், இந்த கீழே அடுப்பு இருக்கு பதில் அதில் கட்டையை காய்ச்சி வச்சிருக்கள், அந்த கட்டையானது அது அதில் நெருப்பு இருக்கு, நெருப்பு எதையும் தொடலை, நெருப்பு ஜுவாலையை தொட்டிருக்கு, அந்த ஜுவாலையானது பாத்திரத்தை தொட்டிருக்கு, அந்த பாத்திரமானது சூடாறது, அதுக்குள்ளே இருக்கக்கூடியதான ஜலமானது சூடாறது, அந்த ஜலமானது அந்த அரிசிக்குள்ளே போச்சு, அந்த அரிசியானது வெந்து அது மிருதுவாச்சோ இல்லையோ. ஸ்தால்யக்னிதாபாத் பயசோபிதாபாத் தத்தாபதாத் தண்டுல கர்ப்பரந்திரி, அது வரைக்கும் போயிருக்கோ இல்லையா, அது மாதிரி இத்தனையும் போகிறதப்பா, அது வரைக்கும் ரைட்டு. ஆனால் ஒன்றும் ஞாபகம் வச்சுங்கோ, இவைகள்லாம் ஆனாலும் அந்த குடத்துக்கு நடுவில் ஒரு இடவழி இருக்கு, அந்த இடவழி சூடாக இருக்கா, இடவழி ஒன்றும் ஆகலை, அதுக்குள்ளே இருக்கிற பாத்திரம் சூடாக இருக்கு, ஜலம் சூடாக இருக்கு, அதுக்குள்ளே இருக்கிற அரிசி சூடாக இருக்கு, அரிசி வந்தா இருக்கு, ஆனால் அந்த பாத்திரத்துக்கு நடுவுலையும் இடவழி இருக்கோ இல்லையா, அங்கே கை வச்சா ஒன்றும் ஆகாத. அதே மாதிரி தான் ஆத்மா எல்லா இடத்துல இருந்தாலும் ஒன்றும் ஆகாதப்பா, பதில் சொன்னார். அதே க்ஷணமே நான் இனிமேல் குருவிட்டு போக வேண்டாம், நீங்கள் தான் குரு ஆகிட்டாலும் அங்கேயும் ஞானம் வந்தது, அது பாகவதம் கதை, நமக்கு இப்போ வேண்டாம். ஏன் சொல்ல வந்தேன்னா, மனுஷனுக்கு ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கு தகுந்ததான சமயம் வேணும். அந்த சமயத்துக்காக நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர, உலகத்தில் இருக்கக்கூடியதான மற்ற விஷயங்களை அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன், தினந்தோறும் அரை மணி நேரம் மாறுது சார் ஹிந்து பேப்பர் படிக்கிறதுக்கு வாங்குற வாழ்க்கை. அது ஞாயிற்றுக்கிழமைன்னா 30 பக்கம் கொடுக்குறோம். போனால் போட்டுமே ஏதோ ஒன்று ஹெட்லைன்ஸ் பார்த்து விடப்படாதா, எல்லாமும் படிக்கிறான் சார். இவன் படிக்கிறது போகாமல் பையன் வேணும், நீ படிக்கிறதுக்குள்ளே எனக்கு வேணும்னு நினச்சேன். லாஸ்ட் 2 பேப்பர் எடுத்துன்னு போயிட்டான். ஏண்டா அதில் கிரிக்கெட் விஷயம் இருக்கு. ஆத்துக்காரி இதை பற்றி நினைக்கவே இல்லை, எல்லாம் பைத்தியம்னு தீர்மானம் பண்ணிட்டான். அதனால் அந்த பக்கம் ஒன்றும் போகலை. ஆனால் ஜனங்கள்லாம் எவ்வளவு டைம் இந்த சின்ன விஷயத்துக்கு வேஸ்ட் பண்ணுறேன். அந்த சமயமானது சாஸ்மம் படிக்கிறதுக்கு வாசிச்சுகளா? நம்ம தான் கவனிக்கணும். ஊரில் இருக்கிறவா யாரும் நமக்கு சொல்ல வேண்டாம், சொல்லி பிரயோஜனம் இல்லை. நமக்கு நம்ம பார்த்துக்கணும். சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரட்சதி டுக்ரிங்கரணி. டுக்ரிங்கரணின்னு விஷயத்தில் இருக்கக்கூடியதான லௌகிக்கமான விஷயங்கள் உன்னை இன்னுமேல காப்பாற்றாது. விஷயம் உங்களை காப்பாற்றணுமோன்னா காப்பாற்ற வேண்டியது வேதாந்தம் ஒன்று தான், காப்பாற்ற வேண்டியது பகவான் ஒன்று தான். அதனால்தான் கோவிந்தான்னு போட்டேன். ஏன் சிவான்னு போடப்படாதா, அருணான்னு போடப்படாதா, அம்பாள்னு போடப்படாதா? கோவிந்தான்னு போட்டதுக்கு என்ன அர்த்தம்? வேதங்கள்னால் போற்றப்பட்டதான அந்த சுத்த பிரம்மம் ஒன்று தான் உங்களை காப்பாற்றும். ஆகையால் அது பல உருவங்களை எடுத்துக்கலாம். உங்கள் இஷ்டமான தெய்வம் முருகனாக வரலாம், கணபதியாக வரலாம், எந்த தெய்வமாகவும் வரலாம். எல்லா தெய்வம் ஒன்று தான், இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஒன்று. ஆகையால் வேதங்கள்னால் போற்றப்பட்டதான அந்த ஸ்வரூபம் இருக்கே, அவரை தியானம் பண்ணுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை தியானம் பண்ணுங்க. அதுதான் பண்ணலாமே தவிர, சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரட்சதி டுக்ரிங்கரணே முடஜயிஹிதநாகமதிருஷ்ணாம் குருசத்புத்தி மனசி விதிருஷ்ணாம் எல்லபசே நிஜ கர்மோ பாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். மனுஷன் தன் மனசை எப்படி பழகிக்கணும்? காசு வந்துட்டே இருக்கு, வந்துட்டே இருக்குன்னு அது வரணும் வரணும்னு ஆசைப்படாது. வரட்டும், காசு வரணும். காசு எப்படி வரணும்னு தினந்தோறும் வந்துட்டே இருக்கணும், அதை பற்றி இல்லை. ஆனால் வரலையேன்னு எதிர்பார்க்காது. வரலையேன்னு எதிர்பார்த்த இல்லையானா உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குமே தவிர வேற ஒரு எண்ணமும் வர. ஆனா இன்னைக்கு மணி ஆர்டர் வரலையே, மணி ஆர்டர் வரலன்னு பார்த்துட்டு விஷ்ணுசாஸ்திரமா படிக்கிறாள். மணி ஆர்டர் தான் படிச்சுருக்கேன். பணத்தை பத்தினதான எண்ணம் உங்க மனசுல இருக்கிற பரியந்தம் அந்த எண்ணமானது மீது எல்லா எண்ணங்களையும் அழிச்சு விடும். அதே போலயே மனசுல வைராக்கியம் வரணும். வந்தா வரட்டும், போனா போட்டும். இத்தனை நாள் வாழலையா? லோகத்துல எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்க? அந்த ஒரு வைராக்கியத்தை வரவழைச்சுக்கணும். எது நமக்கு நிச்சயமா வருமோ அது தான் வருமே தவிர மற்றது வராது எனக்கூடியதான எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். இப்படி நீங்க வாழ்ந்தீளையானால் உங்க வாழ்க்கையெல்லாம் ஆனந்தமாகவே இருக்கும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். இது அடுத்த கிளாஸ்ல நாளைக்கு பார்ப்போம். ஹரி ஓம் சஹனாவது சஹனோபுனத்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்வேஷாவஹை.